டாக்டர் யுவி வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தங்களது தேர்தல் அறிக்கையை நேற்று யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் பல அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமான ஒரு அம்சம் வந்து வடக்கும் கிழக்கும் இணைந்த ஒரு மாகாணம், அதில் அதிகூடிய அதிகார பகிர்வு, சுயநிர்ணய உரிமை போன்றவை முக்கியமான விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. யதார்த்த ரீதியில் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணம் சாத்தியமா?
சுருக்கமாக சொல்ல போனால் தற்போதைய நிலையிலே அது சாத்தியமல்ல என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், அரசியல் ரீதியான வடகிழக்கு இணைப்பு என்பது இந்திய இலங்கை சமாதான ஒப்பந்தத்தின் பின்னணியில் தான் உருவாகியது. அதன் உருவாக்கத்தின் போது சிங்கள மக்களிடையே பெரும் எதிர்ப்பலைகள் தோன்றின. உயர்நீதிமன்றத்திலும் சிலர் போனார்கள். என்றாலும் அந்த காலத்திலே இந்திய அரசின் அழுத்தங்கள் போன்ற விடயங்களினாலே அது முன்னெடுக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. என்னவென்றால், வடகிழக்கு இணைப்பு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல, அது சட்டத்துக்கு முரணானது, அரசியல் சாசனத்துக்கு முரணானது என்ற வகையில் அவர்கள் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே வடகிழக்கு இணைப்பு என்பது சாத்தியப்பட வேண்டுமானால் முதலாவது உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை மாற்ற வேண்டும், அல்லது சட்ட ரீதியாக பாராளுமன்ற சட்ட விரைவு மூலம்தான் அந்த நிலைமை மாற்றப்படலாம். ஆகவே அதன் பின்னணியிலே வடகிழக்கு இணைப்பு என்பது சாத்தியப்படக்கூடிய ஒன்று அல்ல என்றுதான் தற்போதைய நிலையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது.
இலங்கையினுடைய அதி உயர் நீதிமன்றம் வந்து வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது சட்ட ரீதியாக செல்லாது என்று கூறிய பிறகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது குறித்து பேசுகிறார்கள் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் வைத்த வாதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயே சட்ட வல்லுநர்கள், சட்ட அறிஞர்கள் இருக்கின்றார்கள், மூத்த பழுத்த அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து வடக்கு கிழக்கு இணைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா?
அப்படி பார்க்கும் பொழுதுதான் நான் நினைக்கிறேன், இது பொது தேர்தலை பின்னணியாக கொண்டு வரையப்பட்ட ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமே தவிர, யதார்த்த ரீதியாக இது இந்த விதத்திலும் வடகிழக்கு இணைப்பை முன்னெடுக்க போவதில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நாங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகள் முன்னெடுப்பதற்காக தெளிவாக செயற்படுகிறோம் என்று ஒரு சமிக்ஞையை வழங்குவதற்கான ஒரு வரைவே தவிர, இது யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு விஞ்ஞாபனமாக தெரியவில்லை.
தேர்தல் அறிக்கையை தயாரித்து அதன் அடிப்படையில் மக்களிடம் வாக்குகளை கேட்க போவதற்கு முன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது குறித்து சிந்திச்சு பார்த்திருக்க மாட்டாங்களா?
அவர்கள் சிந்தித்து பார்த்து இருக்கலாம், ஆனால் அது யதார்த்த ரீதியில் எந்த அளவுக்கு செயற்பட முடியும் என்பதுதான் கேள்வி. ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக, இன்று வரைக்கும் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை வகிக்கும் வடமாகாண சபையிலே கூட இவர்கள் வடகிழக்கு இணைப்பு பற்றி இன்று வரைக்கும் ஒரு பிரேரணையை நிறைவேற்றவில்லை. கிழக்கு மாகாண சபையில் கூட இந்த வடகிழக்கு இணைப்பு பற்றி ஆதரவாக ஒரு பிரேரணை இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அப்படி செய்திருந்தால் அவர்கள் எங்களுக்கு தார்மீக ரீதியாக மக்கள் ஆணையம் வழங்கியிருக்கிறார்கள் என்று அவர்கள் பாராளுமன்றம் சென்றிருக்கலாம். அது கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது இது எந்த அளவுக்கு செயற்படுத்தக்கூடிய ஒரு விடயம், ஏன் இவர்கள் இப்படியான ஒரு விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதற்கான விடை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
தேர்தலுக்கு பிறகு கூட தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது இதர தமிழ் கட்சிகளோ முஸ்லிம் கட்சிகளோ நினைத்தால் வடக்கிலும் கிழக்கிலும் மாகாண சபை இணைப்பு குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாதா?
வடமாகாண சபையிலே அப்படியான ஒரு பிரேரணை நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே நிச்சயமாக இது சாத்தியப்படாது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர திருகோணமலையை பொறுத்தவரையிலும் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அங்கு சிங்கள முஸ்லிம் மக்கள் கணிசமான அளவு வாழ்கிறார்கள். அந்த பின்னணியிலே இவர்கள் எந்த அளவுக்கு அந்த வடகிழக்கு இணைப்புக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இன்னொரு புறம் இருக்க, கடந்த கால சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது முஸ்லிம் மக்கள் எந்த அளவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து இப்படியான ஒரு சூழ்நிலையிலே முஸ்லிம் மக்களுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய ஒரு விடயத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இது சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதவில்லை. வடகிழக்கில் உள்ள மக்களே இந்த முழுமையான ஆணையை வழங்காத நிலையிலே அவர்கள் பாராளுமன்றத்துக்கு எப்படி போக முடியும்? ஆகவே அடுத்த நிலையிலே அவர்களுடைய இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கான ஒரு படிமுறைகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது ஒரு கோரிக்கையாக மட்டும் இருக்கலாம் அரசியலில், எந்த அளவிலும் இது தமிழ் மக்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு நகர்வாக பார்க்க முடியாது. இன்னொரு புறம் நாங்கள் பார்க்கும் பொழுது கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான் மக்களுடைய ஆணையை பெற்ற ஒரு முஸ்லிம் கட்சியாக செயல்படுகிறது. திரு அஷ்ரப் அவர்கள் எப்பொழுதுமே வடகிழக்கு இணைப்புக்கான ஆதரவானவர்கள் அல்ல. அதன் பின்னணியிலே வந்த முஸ்லிம் காங்கிரஸ் அவர்கள் இன்று சில காரணங்களுக்காக தமிழ் அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து கிழக்கு மாகாண சபையில் செயற்பட்டாலும் வடகிழக்கு இணைப்பு வந்து வரும் பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் நிச்சயமாக இதற்கு எந்தவித ஆதரவையும் வழங்கப் போவதில்லை. ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது இது இவருடைய இந்த எதிர்பார்ப்பு ஒரு காணல் நீராகத்தான் இருக்க போகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இணைப்பு என்பது தமிழ் முஸ்லிம் மக்கள் அல்லது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சிங்கள சமூகத்தினிடையே எப்படி பார்க்கப்படக்கூடும் என்று உங்களை போன்றவர்கள் பார்க்கின்றீர்கள்?
ஆரம்பத்திலிருந்து தமிழ் மக்கள் உரிமை மறக்கப்பட்டவர்கள் என்ற இந்த தொனியில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த விஞ்ஞாபனம் சிங்கள மக்களிடையே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் கட்சிகளும் இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் ஒரு பின்னணியாகத்தான் அவர்கள் பார்க்கப்படுகிறார்களே தவிர அதை மீறிய நம்பிக்கைக்குரிய ஒரு அரசியல் கட்சிகளாக இன்றும் சிங்கள மக்களிடையே அவர்கள் பார்க்கப்படவில்லை. ஆகவே இதன் பின்னணியிலே அவர்களை வெளியிட்டிருக்கும் இந்த விஞ்ஞாபனம் அந்த உணர்வை இன்னும் அதிகமாக சிங்கள மக்களிடையே தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த உணர்வை அவருடைய சந்தேகங்களை இன்னும் உருவாக்குமே தவிர அவர்களுக்கு சாதகமாக மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இது சிங்கள கட்சிகளுக்கு தெளிவாக தெரிந்த விடயம். ஆகவே சிங்கள கட்சிகள் இந்த பின்னணியிலே தமிழ் மக்களுடைய இந்த தமிழ் அரசியல் கட்சியினுடைய இந்த கோரிக்கை எந்த அளவுக்கு சார்பாக பார்க்க போகிறது என்பது கேள்வி. இதன் பண்ணியே அவர்கள் இந்த எதிர்ப்பு அதாவது தமிழ் சிங்கள மக்களுடைய முரண்பாடை வளர்க்கும் ஒரு விடயமாகத்தான் அது இருக்குமே தவிர சிங்கள கட்சிகள் இதற்கு எந்த வகையிலும் அவர்கள் அதற்கான ஆதரவை வழங்கப் போவதில்லை. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்று இலங்கையிலே அதிக கூடிய அளவில் தமிழ் மக்கள் உள்ள இடம் மலையகம். இந்த விஞ்ஞாபனத்தில் அந்த மலையக மக்களை பற்றியோ மலையக மக்களுடைய உரிமைகளை பற்றியோ ஒரு வார்த்தை கூட இல்லை என்பதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும்.